سبحان اللہ والحمد للہ ولا الہ الا اللہ واللہ اکبر ان الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده اللہ فلا مضل له ومن يضلل فلا هادی له واشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب الله ஒருவனுக்கு சொந்தமானது தலவாத்தும் சலாமும் தாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அல்குர்ஆனில் சூரத்து நூர் பிரகாசம் ஒளி என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். நூர் என்றால் ஒளி, பிரகாசம். இதனுடைய பன்மை அன்வார். இந்த சூரத்துன் நூரில் ஒரு குடும்பம் நல்ல முறையில், சிறந்த முறையில் அது இருக்க வேண்டுமானால் இந்த சூராவில் வந்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதில் பொதுபோக்காக இருந்தால் ஒரு இஸ்லாமிய குடும்பம் சீர்கட்டு சின்ன சின்னமாகி அது வீணாகி அவருடைய வாழ்க்கையே பாழாகிவிடும். அப்படிப்பட்ட சில சட்ட திட்டங்களை அல்லாஹு தஆலா இந்த சூரத்து நூறிலே கூறியிருக்கிறான். இது ஒரு பிரகாசம். இது நடைமுறைப்படுத்தினால் அந்த வீட்டில் உண்மையில் ஒரு பிரகாசமாக இருக்கும். இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த வீட்டில் இருள் நிறைந்திருக்கும் என்பது இந்த சூரத்திலிருந்து விளங்குகிறது. இந்த சூரத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூராவை நான் தேர்ந்தெடுத்தேன். முதலில் இதனுடைய மொழிபெயர்ப்பை பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفثه بسم الله الرحمن الرحيم سورة இது ஒரு அத்தியாயம். அன்சல்னாஹ இதை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். வஃபரலனாஹ இதிலே பல சட்டதிட்டங்களையும் நாம் ஏற்றி வைத்திருக்கிறோம். وَأَنزَلْنَا فِيهَا آيَاتٍ بَيِّنَاتٍ இதில் தெளிவான சில சட்டதிட்டங்களை அத்தாட்சிகளை நாம் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ இதை படித்து விளங்கி நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டும். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி மானக்கேடு விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண் فَجْلِدُ كُلَّ وَاحِدٍ مِّنْهُمَا مِئَةَ جَلْدَ. இந்த இருவரில் ஒவ்வொருவருக்கும் 100 கசையடி அடியுங்கள். وَلَا تَأْخُذُكُمْ بِهِمَا رَأْفَةٌ فِي دِينِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை நிறைவேற்றும் விஷயத்தில் உங்களுக்கு இரக்கம் ஏற்படக்கூடாது. إِنْ كُنْتُمْ تُؤْمِنُونَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. அல்லாஹ்வையும் மறுமையையும் நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் இரக்கம் ஏற்படக்கூடாது. வல் யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்தன் மினல் முஃமினீன். விசுவாசிகளில் ஒரு கூட்டத்தார் அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை பார்த்து கொண்டும் இருக்க வேண்டும். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகன். விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஒருவன், ஒரு விபச்சாரி, அவனை போன்ற ஒரு விபச்சாரியைத்தான் திருமணம் செய்வான், அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பான். இல்லா ஜானின் அவ் முஷ்ரிக். இதே போன்று ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண் இருக்கின்றாலே, அவளை போன்ற ஒரு விபச்சாரி தான் திருமணம் செய்வான், அல்லது இணை வைப்பவன் திருமணம் செய்வான். இது விசுவாசிகள் மீது தடை, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த சூரத்தில் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சில சட்ட திட்டங்களை நாம் இந்த சூராவில் இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த சட்ட திட்டங்கள் என்பது இந்த குர்ஆனிலும் இருக்கிறது, சுன்னாவிலும் இருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊத்தியத்துல் குர்ஆன் வ மிஸ்லுஹு மஅ. எனக்கு இந்த குர்ஆனும் தரப்பட்டிருக்கிறது, இதே போன்று இன்னொன்றும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்றார்கள். அதுதான் சுன்னா, ஹதீஸ். குர்ஆனுக்கு விளக்கம், அதே போன்று குர்ஆனில் இல்லாத சில சட்ட திட்டங்களையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹி மூலம் அறிவித்து சொல்லுவார்கள். அப்ப இந்த சூராவிலும் சுன்னாவிலும் பரவனாகா, பல சட்ட திட்டங்களை நாம் வகுத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அந்த சட்ட திட்டங்கள் என்ன? தம்பி விளையாடக்கூடாது, சும்மா இல்லை. அந்த சட்ட திட்டங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது, திருமணம் முடிக்காத ஒரு ஆண், திருமணம் முடிக்காத ஒரு பெண் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு 100 கசையடி அடிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் 100 கசையடி அடித்து அவர்களை ஒரு வருடம் நாடு கடத்த வேண்டும், அந்த நாட்டில் வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இது ஒரு பாரதூரமான விடயம். இது ஒரு குடும்பத்தையே சீரழிக்கக்கூடியது. இந்த ஜினா என்று சொல்லக்கூடிய இந்த விபச்சாரம் இருக்கிறது, இதில் முன்னணியாக நிற்கக்கூடியவர்கள் பெண்கள், ஆண்களை விட. ஒரு பெண் இதற்கு உடன்படாமல் ஒரு ஆணால் இந்த விஷயத்தில் ஈடுபடவும் முடியாது. அதே போன்று அவர்கள் இவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டு விட்டு அவர்கள் படுதூரையும் சொல்லுவார்கள் ஆண்கள் மீது. இதுவும் அவர்களுடைய ஒரு கலை. இங்கு பாருங்கள், இது எந்த அளவு ஒரு மோசமான ஒரு செயல், அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது என்பதை காட்டுகிறது. அவர்களுக்கு 100 கசையடி அடிப்பது மட்டுமல்ல, ஒரு வருடங்கள் அவர்களை அந்த இஸ்லாமிய நாட்டிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும். அப்போ ஒரு கேள்வி வரும், அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆண் பெண் வெளியிலே போய் இதைவிட கூடுதலாக செய்வார்களே. இது எங்களுடைய கற்பனை, இது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சுதான் இந்த சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறான். இது ஒன்று.
அப்ப திருமணம் முடிக்காதவர்களுக்கு 100 கசையடை அடித்து அவர்களை 1 வருடங்கள் நாடு கடத்த வேண்டும். இரண்டாவது சட்டம், அந்த மானக்கேடான விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார். மேலே உள்ளது சுதந்திரவாதி, எங்களை போன்றவர்கள் ஒரு அடிமையாக இருந்தால் அவர்களுக்கு 50 கசையடி அடிக்க வேண்டும், அரைவாசி தண்டனை. இரண்டு, திருமணம் முடித்தவர்களாக இருந்தால், திருமணம் முடித்த ஒரு ஆண் அல்லது திருமணம் முடித்த ஒரு பெண் இந்த மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு முதலில் 100 கசையடி அடிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஒருவன் இணை வைக்கிறான், அவனை கொல்லும்படி அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு காஃபிர் ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்குள் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான், அல்லாஹ் 2-3 என்று சொல்லுகிறான், அவனை கொல்லும்படி வரவில்லை. ஆனால் ஒரு விபச்சாரத்தில் ஒரு முஸ்லிம் ஈடுபட்டால் திருமணம் முடிக்காதவர்களுக்கு 100 கசையடி அடித்து நாடு கடத்த வேண்டும், திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் 100 கசையடி அடித்து அவர்களை கல்லறிந்து கொன்றுவிட வேண்டும். அவர்களை வைக்கவே கூடாது இந்த பூமியில், ஏனென்றால் அவர்களால் இந்த சமூகத்துக்கு பெரும் பிரச்சனை ஏற்படும், ஒரு குடும்பம் சீரழிந்து விடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வாலிபர்களே உங்களுக்கு வீட்டு வசதி இருந்தால் நீங்கள் திருமணம் முடியுங்கள், இது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இது மூன்றாவது சட்டம். நானாவது சட்டம், இந்த தண்டனையை நிறைவேற்றும் போது எந்த இரக்கமும் ஏற்படக்கூடாது. தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஒரு ஆட்சி இருக்கும் போது இந்த தண்டனை நிறைவேற்றப்படும், இரக்கம் மட்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது. ஐந்தாவது சட்டம், ஒரு கூட்டம் இந்த தண்டனையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், எனக்கு பார்க்க முடியாது என்று அனைவரும் ஓடிவிடக்கூடாது. ஒரு கூட்டம் நின்று அந்த தண்டனையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், இது ஐந்தாவது சட்டம் அல்லாஹ்வுடையது. இந்த சூரத்தில் பரவுனாக என்று சொல்லுகின்றானே, பல சட்ட திட்டங்களை நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம் என்று, அதில் ஒன்று அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு சட்டம், ஒரு முஃமின் இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடாது. அதே போன்று ஒரு முஃமினான பெண் இணை வைக்கக்கூடிய ஒரு ஆணை திருமணம் முடிக்கக்கூடாது. இணை என்று சொல்லும் போது இந்த சிலை வணக்கம் மட்டும் என்று நாம் நினைக்க கூடாது. நூல் கட்டுவது, சாஸ்திரம் பார்ப்பது, தொழுகையை விடுவது, ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் போது அதில் இணைந்து பிறகு பிரிந்திருப்பது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். இப்படிப்பட்டவர்களை ஒரு மூமின் திருமணம் முடிக்க கூடாது. எனவேதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லுகின்றது, ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர உள்ள ஏனைய பிரிவுகள் அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரை சூட்டிக் கொண்டிருந்தாலும் சரி, அவருடைய அடிப்படைகள் எல்லாம் ஆதாரமற்றவைகள், பிரிவுகள். எனவே அவர்களில் யாரும் திருமணம் முடிக்கக்கூடாது. அவர்கள் பைஅத்து செய்து இஸ்லாத்திற்கு வந்தால் திருமணம் முடிக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த சூராவில் இந்த ஒரு சட்டத்தையும் வைத்திருக்கின்றான். ஏழாவது ஒரு சட்டம் அல்லாஹ் கூறுகின்றான், இதில் ஒருவர் இந்த மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டார் என்று ஒருவர் சாட்சி சொல்வதாக இருந்தால் அவர்களுக்கு 4 சாட்சிகள் இருக்க வேண்டும். 3, 2, 1 ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இஸ்லாத்திலே. 4 சாட்சிகள், 4 சாட்சிகள் இருந்தாலும் ஒரு உண்மையை விசுவாசி சொல்ல மாட்டார், அவர் மறைத்து விடுவார். இஸ்லாம் சொல்லுகின்றது, நாலு சாட்சிகள் இருந்தாலும் மறைக்க வேண்டும், சொல்லக்கூடாது. காபிர்கள் முனாஃபிக்குகள் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லுவார்கள், மறுத்துவார்கள். ஆனா ஒரு உண்மை மூமின் நாலு சாட்சி இருந்தாலும் இதை சொல்ல மாட்டான், மறைக்க வேண்டும் இஸ்லாமிய சட்டம். இப்படி யாராவது ஒருவரை படுதூறு சொன்னால் சொல்லி நாலு சாட்சி இல்லை, அல்லாஹு தஆலா கூறுகின்றான் அவர்களுக்கு 80 கசையடி அடிக்க வேண்டும், 80 கசையடி அடிக்க வேண்டும். மூணு சாட்சி இருக்கிறது சரிவராது, இரண்டு சரிவராது, நாலு சாட்சிகள் வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான்? இப்படியான செயலில் ஈடுபடுபவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும், நாடு கடத்த வேண்டும், அவர்களை சமூகத்துக்கு மத்தியில் வைக்கக்கூடாது. எனவே இதற்கு நாலு சாட்சி இல்லாமல் 1-2 என்று வைத்தால் அதிகமான உயிர்கள் போக்கப்பட்டு விடும். கோபத்தில் உள்ளவர்கள், போட்டி பொறாமையில் உள்ளவர்கள் பொய்களை சொல்லி இப்படி அவர்களை கொண்டு விடுவார்கள். எனவே அல்லாஹு தஆலா ஒரு நாலு சாட்சியை வைத்திருக்கிறார். நாலு சாட்சி இருந்தாலும் ஒரு முஸ்லிம் அதை மறைக்க வேண்டும். ஆனா முனாஃபிக் வெளிப்படுத்துவான், காஃபிர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்பது இந்த குர்ஆன் ஹதீஸ் இருந்து தெளிவாக விளங்குகிறது. அப்ப இந்த சட்டத்துக்கு இதற்கு என்ன இப்படி செய்து நாலு சாட்சி கொண்டு வருவதுன்னா 80 கசையடி அடிக்கவே. இது ஒரு சட்டம். அடுத்தது இந்த படுதூறு சொல்பவர்கள் எப்படிப்பட்ட மோசமானவர்கள் என்பதை அல்லாஹ் விளக்கும் போது சொல்லுகின்றான், அவர்களுடைய இப்படி ஒருவர் அகப்பட்டார், சொன்னார் நாலு சாட்சியை கொண்டு வாருங்கள் என்று அவரை பிடிக்கப்பட்டது, நாலு சாட்சி இல்லை, அவர் சொன்னார், இவர் சொன்னார், கேள்விப்பட்டேன், அந்த தாளில் இருந்தது, இந்த தாளில் இருந்தது, வாட்ஸ்அப்பில் இருந்தது, அந்த பெண் சொன்னார் என்று சொல்லுகிறார், சாட்சி இல்லை. இவருக்கு 80 கசையடி அடிப்பது மட்டுமல்ல, இதற்கு பிறகு இவருடைய எந்த ஒரு சாட்சியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாருங்கள், இவருடைய சாட்சியை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். அவர்கள் பாவிகள், தௌபா செய்தால் அவர்களை மன்னிப்பான், ஆனால் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அடுத்தது, இந்த விஷயத்தில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மீது ஒரு விஷயத்தை போடுகிறார் படுதூறு. என்னுடைய மனைவி இப்படி மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டார், தலைமைத்துவம் சொல்லும் நாலு சாட்சிகளை கொண்டு வாருங்கள். நாலு சாட்சி இல்லை, நான் மட்டும்தான் கண்டேன் என்று சொன்னால் இரண்டு பேரையும் அழைக்க வேண்டும். அழைத்து இவர்கள் 5 முறை நாலு சத்தியம் செய்து 5வதாக இந்த பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று சொல்வார்கள். இது ஒரு சட்டம். அதற்கு பிறகு அவர்களுடைய நிக்காக முறிந்துவிடும், அவர்கள் பிரிந்து விடுவார்கள், அவர்கள் கணவன் மனைவியாக வாழ முடியாது. இப்படிப்பட்ட இதுதான் அல்லாஹு தஆலா இதை கூறுகின்றான், சூரத்துன் அன்சல்னா, இந்த சூராவை நாம் இறக்கி வைத்தோம், பரதுனாஹா, இதிலே சட்ட திட்டங்களையும் நாம் வைத்திருக்கிறோம். அதான் இந்த சட்ட திட்டம். எனவே ஒரு குடும்பம் ஒரு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கு இந்த சட்ட திட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் தூண்டக்கூடிய முறையில் ஆண்கள் நடக்கக்கூடாது. அந்நியவர்களை கொண்டு போய் வைத்துக் கொண்டு சர்வசாதாரணமாக கதைத்து சிரித்து மனைவியோடு விளையாடுவது, மனைவிக்கு விலை உயர்ந்த போன்களை எடுத்து கொடுப்பது, அவர்களை தனியே பல இடங்களுக்கு அனுப்புவது, இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதனால் தான் இந்த ஃபித்னாக்கள் வீடுகளில் ஏற்படுகின்றது. ஒரு முஸ்லிம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த பெண்கள் படுதூறு சொல்லும் விஷயத்தில் அவர்களிடத்தில் தனி கலை ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சூரத்தை யூசுஃபை எடுத்து பாருங்கள், ஆண்களும் கவனமாக இருக்க வேண்டும், தனியே ஒரு இடத்துக்கு செல்லக்கூடாது. செல்வதாக இருந்தால் ஒரு தேவைக்கு ஒருவரே, ஒரு குழந்தை பிள்ளையாவது அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் முஸ்லீம்களிலும் படுதூறு சொல்பவர்கள் இருப்பார்கள். அன்னை ஆயிஷாவுக்கு படுதூறு சொன்னவர்கள் யார்? காபிர்கள் அல்ல, முனாஃபிக்குகள் அல்ல, முஸ்லீம்கள் தான் படுதூறு சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். சூரத்தை யூசுப் எடுத்து பாருங்கள். யூசுப் நபியை மானக்கேடான விஷயத்துக்கு அழைத்தவள் யார்? அந்த பெண், அரசருடைய மனைவி. அரசர் கண்டுகொண்டார். என்ன சொன்னால் உடனே பாய்ந்து, அரசரே, ஒரு அரசருடைய மனைவியோடு இப்படி நடந்து கொண்ட ஒருவருக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். அரசரும் நம்பி அவரை கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்டார். எனவே பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம், ஒரு கோபம், தாபம் போறாமல் வந்தால் படுதூறு சொல்லி விடுவார்கள் ஆண்களை. ஆனால் ஆண்களும் கவனமாக இருக்க வேண்டும். நாலு சாட்சிகள் இல்லாமல் இந்த விஷயங்களை சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவர்களுக்கு 80 கசையடி அடிக்க வேண்டும். இந்த விடயத்தில் ஈடுபட்டால் 100 கசையடி அடித்து நாடு கடத்த வேண்டும். திருமணம் முடித்திருந்தால் 100 கசையடி அடித்து அவர்களை கண்டறிந்து கொள்ள வேண்டும். படுதூறு சொன்னால் அவருடைய சாட்சிகளை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். எனவே இந்த சூரத்து 100 வீடுகளில் குறிப்பாக பெண்களுக்கு சொல்லி இந்த தர்ஜுமாவை பார்த்து படித்து இதன்படி அவர்கள் நடப்பதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹு தஆலா இந்த விபச்சாரத்தில் இருந்து மக்களை தடுப்பதற்குத்தான் பெண்களுக்கு இந்த பர்தாவுடைய அமைப்பையும் வைத்திருக்கிறார், முகத்தை மூடுவது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? சிலர் பர்தா போடுகிறார்கள், அவர்களை அல்லாஹ் மன்னிக்கணும். உண்மையான பர்தாவை போட்டுக்கொண்டு போனால் ஒரு மோசமான ஒரு ஆண் கூட அந்த பெண்ணை பார்த்துவிட்டு பார்வை திருப்பிக் கொள்வான். ஏன்? இவளை பார்ப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை, இவள் எந்த கூடாத செயலுக்கும் உடன்பட மாட்டாள். இவருடைய உடுப்பை பாருங்கள், எப்படி செல்லுகின்றாள் என்று பார்க்க மாட்டான். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், பர்தா போட்டுக்கொண்டு போவார்கள். இதற்கு காரணம் கணவன் தந்தைமார்கள், அவர்களை கண்டால் அந்நிய ஆண்கள் திருப்பி திருப்பி அவர்களை பார்ப்பார்கள். அந்த பர்தா அவர்களை இழுக்கிறது. உண்மையான பர்தா போட்டால் பார்வையை திருப்புவார்கள் ஆண்கள். சில பர்தாக்கள் இருக்கின்றன, இதற்கு காரணம் கணவன்மார்களும் தந்தைமார்களும். அந்த பர்தாவை போட்டால் அவர்களை திரும்பி திரும்பி திருப்பி திரும்பி பார்ப்பான் ஒரு ஆண். ஏன் அப்படி ஒரு அழகை கொடுக்கிறது அந்த பர்தா? கவனமாக இருக்க வேண்டும். இந்த சூரத்தில் அல்லாஹ் மிக முக்கியமான சட்ட திட்டங்களை சொல்லியிருக்கிறான். பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இது மிக முக்கியமான சூரா. எனவே இந்த சூராவை வீடுகளில் வராத சகோதரிகளுக்கு நாங்கள் ஓதி காட்ட வேண்டும், அல்லது ஓதி தர்ஜுமாவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வீட்டில் நல்ல ஒரு நிலை ஏற்படுவதற்கும், அவர்கள் இப்படியான பாவத்திலிருந்து தப்புவதற்கும் இது ஒரு வசதியாகவும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். எனவே ஒவ்வொரு முஸ்லீம்களும் இதை செய்ய வேண்டும். அப்போது கவுடி ஹாதா வாஸ்தாவு பெறுவார்.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد.
அப்ப இந்த சூராவை நாம் இறக்கி வைத்தோம். இந்த சட்ட திட்டங்களையும் இறக்கி வைத்திருக்கிறோம். இதில் பல அட்டாட்சிகளும் இதில் இருக்கின்றன. நீங்கள் படிப்பினை பெறுவதற்கு மானக்கேடில் ஈடுபடக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் இருவர் ஒவ்வொருவருக்கும் 100 கசையடி அடியுங்கள். அவர்களை ஒரு வருடம் நாடு கடத்துங்கள், அது சுன்னா. இந்த சட்டத்தை நிறைவேற்றும் போது உங்களுக்கு இரக்கம் ஏற்படக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இந்த தண்டனை வழங்கப்படும் போது ஒரு கூட்டத்தார், மோமின்களில் ஒரு கூட்டத்தார் நின்று அதை பார்க்கவும். விபச்சாரம் செய்யும் ஆண் ஒரு பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்வான், அல்லது சிறுக்குவாதியை திருமணம் செய்வான். அதேபோன்று விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண் ஒரு விபச்சாரியைத்தான் முடிப்பாள், அல்லது சிறுக்குவாதியை முடிப்பாள். இது விசுவாசிகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு முஹ்ஸனாத் யார் பத்தினிகள் மீது படுதூறு சொல்லி நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் பஜ்ரி தூஹும் சமானின ஜல்தா அவர்களுக்கு 80 கசையடி அடியுங்கள். வதா தக்வலு லஹும் ஷஹாதத்தன் அபதன் ஒரு காலமும் அவருடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். படும் மோசமானவர்கள், சாட்சிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம் அபதன் என்று வருகின்றது. وَأُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ இவர்கள் பாவிகள். إِلَّا الَّذِينَ تَابُوا مِنْ بَعْدِ ذَلِكَ ஆனால் இவர்கள் தௌபா செய்தால் இந்த பாவங்களிலிருந்து அவர்கள் மீளுவார்கள். தௌபா மட்டுமல்ல, وَأَصْلَحُوا அவர்களை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும், நல்ல முறையில் நடக்க வேண்டும். முருத்ததுக்கும் இந்த சட்டம்தான். ஒருவர் முருத்ததாகி போனால் திருப்பி வருவதற்கு இடம் இருக்கிறது. வந்தால் அல்லாஹ் எப்போது மன்னிப்பான் என்றால் அவரில் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும். ஏன் முருத்ததாகி போனால்? சிகரெட் குடிக்கிறார், மதுபானம் குடிக்கிறார், கரண்டிக்கல உடுத்துறார், வேற பள்ளிகளில் போய் தொழுகிறார், அவங்களோட ஜனாதா தொழுகை கலந்து கொள்றார், நூல் கட்டுறாரு, சாஸ்திரம் பார்க்கிறார், இப்படியெல்லாம் செய்து அகப்பட்டு அவருக்கு விளக்கப்படுத்தி ஏற்றுக்கொள்ளவே முருத்தத் என்று ஜமாத்தி தீர்ப்பு வழங்குகிறார். பிறகு திருப்பி வருகிறார் என்றால் அவர் திருந்த வேண்டும், தொழுகைக்கு வர வேண்டும். அவரில் சீர்திருத்தம் ஏற்பட்டால் தான் அல்லாஹு தஆலா மன்னிப்பான், இல்லை என்றால் மன்னிக்க மாட்டான். இல்லல்லதீன தாபூ மின் பஅதி தாலிக வஅஸ்லஹு இவர்கள் இதற்கு பிறகு இப்படி படுதூறு சொன்னதற்கு பிறகு தௌபா செய்து தங்களை திருத்திக் கொண்டால் இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை தொடர் இருக்குது, இன்ஷால்லா வரக்கூடிய அடுத்த ஜும்மாக்களில் இதை தொடரை பார்ப்போம். முடியுமான இந்த சூறாவை முழுமையாக நாங்கள் இந்த சட்ட திட்டங்களோடு பார்க்க வேண்டும். ஒருவர் தர்ஜுமாவை மட்டும் பார்த்தால் இந்த விளக்கம் கிடைக்காது. ஏன்? சுன்னாவில் உள்ள விளக்கம் இதிலே இல்லை. உதாரணத்திற்கு இதிலே விபச்சாரம் செய்யும் ஆண் பெண்ணுக்கு 100 கசையடி அடிங்க, அவ்வளவுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு வருடம் நாடு கடத்துங்கள் இதிலே கிடையாது, தர்ஜுமாவிலே இல்லை. திருமணம் முடித்தவர்களுக்கு கல்லறிந்து கொள்ளுங்கள் என்ற சட்டம் அனைவருக்கும் தெரியும். ஒரு ஹதீஸை வாசித்தால் வழங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஒரு வருடம் அவர் 100 கசையடி ஆரம்பத்தில் அறியுங்கள், அது இன்னொரு ஹதீஸ், பார்க்க வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கிறது. எனவே இந்த சூறாவை முழுமையாக நாங்கள் பார்த்தால் விசுவாசிகளுடைய ஈமான் உறுதியாகும். இப்படியான பாவங்களில் யாராவது ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவர்கள் திருந்துவதற்கும் இதில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் அனைவரையும் இவ்வாறான செயல்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஜும்மா தொழுகை முடிந்து எங்களுடைய ஒரு சகோதரர் மரணம் ஜனாசா தொழுகை இருக்குது, கலந்து கொள்ளும்.
இன்ஷா அல்லா நாளைக்கு நாளை காலையில்
பிள்ளைகள் 7 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது எங்கட மாரிசாவில் முன்னுக்கு. அது சரியாக 8:30 தானே, பிள்ளைகளை எல்லாரும் அனுப்பி வச்சிருங்க, ஆம்பளை பிள்ளைகளை. அடுத்து எங்கட ஒரு சகோதரர் அவ ஆரம்பத்தில் தௌஹீத்ல உறுதியான ஆள், அவர் ஒரு அக்கவுண்டன்ட் கொழும்புல, ஒரு தௌஹீத் அதில் ஒரு கம்பெனியில என்னமோ அக்கவுண்டனாக இருந்தது. ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்ப இந்த வட்டியை பற்றி நாம இங்கே பேசின ஒரு பயான் ஒன்று எப்படியே அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த சீரியலாம் இல்லை, அந்த சின்ன இது பாருங்க, கேட்ட உடனே புறப்பட்டு வந்துட்டாரு. இங்கே
வந்து கொஞ்சம் சந்திக்கணும்னு கேட்டால் டைம் கொடுத்து வீட்டில் கூட்டு போய் கதைச்சது. இந்த வட்டியை பற்றி நான் பயன் ஒன்று கேட்டேன், அதுக்கப்புறம் ஒரு மார்க்கத்தை வழங்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு உடனே வழங்கிட்டு அங்கனே நான் இஸ்லாத்துக்கு வரேன் பையத்து செஞ்சு போய் கணக்கை பார்த்து கொம்பை கடையிலேருந்து விலகிட்டார். பாருங்க ஒரு ஈமான் அந்த மாதிரி உடனே விலகி வந்துட்டார். வந்து என்ன செய்தது, ஒரு கோழி கடை ஒன்று திறந்தார். திறந்து கோழி விற்றுக்கிட்டு இருந்தார். எப்படி ஒரு சம்பளத்தில் இருந்த மனுஷன். ஏன்னா அந்த இஸ்லாம் ஈமான் சரியாக நுழைஞ்சிட்டு சொன்னால் அங்கே மற்றது எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. சொர்க்கம் போகணுன்றே தான் இருக்கும். அப்போ கோழிக்கடன் வச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் லொஸ்டாகி நிறைய கடம்பட்டு ரொம்ப இதாகி சோகம் இல்லாமல் வந்து நாங்கள்லாம் போனோம் பார்க்க தில்லையடியில் உள்ளுக்க இருந்தா. அப்போ அப்படி இருந்து இப்போ பெரிய மடுவுக்கு போயிக்காக போனால் அங்கே மௌத்து. அதிகமாக புத்தளத்தோட தொடர்பு இங்கே தெரியுமே நம்ம தெரியாது. அவங்களோட பேர் தாரிக். நல்ல முடி வளர்த்து நல்ல தாடி மாஷா அல்லாஹ். யாரும் அவளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவர் மட்டும்தான் முஸ்லீம். வீட்டில் எல்லாரும் ஜாகிலியத்து. யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. கடன் நிறைய, ஆனால் ஜாகிலியத்தாளுக்கு யாரும் முறைப்போடு வைக்க மாட்டாங்க அவரை பற்றி. கடன் தரையில்லைன்னு அப்படி ஒரு அவரை பற்றி அவர் அண்டமாய் நடக்கிற உண்மையே அப்படித்தான் ஒரு முஸ்லீம் நடக்கணும். நம்ம நிறைய சொல்லிக்க அந்த மாதிரி எவ்வளோ சவர்கள் அல்ஹம்துலில்லாண்டு மௌத்தாகிறாங்க. ஆனால் அந்த திருத்தம் மற்றவங்கள ஒரு திருத்தம் சரியாக வர மாட்டேங்குது. திருந்துறாங்க அல்ஹம்துலில்லாஹ், பார்த்தா பிறகு என்ன மௌத்தாகிறாங்க. குடும்பங்கள் அப்படி இப்படி அனுபவம் சொல்லி இப்படி மௌத்தாகனா முன் சப்பிலே விற்கிறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு ஜியாரத்துக்கு போகிறாங்க. எந்த ஜியாரத்தை தடவி கடவி எல்லாம் செஞ்சாலும் இலைகள் விழுந்தா குறைக்கி எல்லாம் போடுறாங்க. மார்க்கத்தில் இல்லாத பிறகு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு போகிற ஆளே இல்லை. பள்ளி இது இஸ்லாமா? இது என்ன இந்த ஈமான் ரெண்டு பிடிக்காது. தொடர்ந்து ஈக்கணும் ஈமான். இந்த மாதிரி நாம் சிலவங்களை பார்க்குறோம். அப்படி நாம் திருந்தக்கூடாது. திருந்தி நல்லா மாறிடணும் அவ்வளவுதான். அப்ப பாருங்க அவ இருந்து இங்க இருந்து கடைசியில் அங்க போய் மௌத்தாயிட்டா. ஹதீஸ்ல வருது எங்க இருந்து மண் எடுக்கப்படுது அங்கதான் மௌத்தாகுவாங்க. அப்ப இந்த சூரத்துல் உக்மான்ல அல்லாஹு தஆலா அஞ்சு விஷயங்கள், இது யாருக்கும் தெரியாது அல்லாஹுக்கு தான் தெரியும். ஒன்று எப்போ மழை பெய்யும் யாருக்கும் தெரியாது. அதே போல மறுமை எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. ஒரு பெண்ணுடைய வயிற்றில் என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் நாளைக்கு என்ன செய்வான் தெரியாது. எந்த இடத்தில் மரணிப்பான் தெரியாது. இந்த அஞ்சு விஷயம் அல்லாஹ் கையில தான் இருக்குது. ஆனால் இதுக்கு மடத்தனமான சில படித்தவங்கன்னு சொல்கிறாங்க. மடையணும் அதிகமாக அந்த படித்தவங்க வந்துட்டு மூளை இல்லை அவங்களுக்கு, மடக்கூட்டம் தான். இந்த ஆயத்துகளுக்கு சிலவன் எழுதுகிறானுவோ படித்தவனுவ இந்த நாஸ்திவாதி இருக்கிறான் இந்த முஸ்லீம் சொல்லிக்கிட்டான் இல்லையே எல்லாம் தெரியுமே அப்படிங்கிறான். தெரியும் ஆயத்து குரான் தெரியா இஞ்சி உங்களுக்கு தெரிய. நாம் சின்ன பிள்ளை ஐக்க செல்லலாம். ஒரு கரை அடிபட்டது 1400 பிறகு என்ன நடக்கும் என்று தெரியாது நபி சொன்னாங்களாம். ஒருத்தையும் கண்டுபிடிச்ச அப்படி கதை ஒன்று சிரியாவில் ஒருத்த அபிஜது கணக்குன்னு நினைக்கிறது. அபிஜது ஆண்டா 1 பாண்டா 10 இப்படி இருக்குது கணக்கு. இதை போட்டு சிரியாவில் ஒரு சோனவன் சொல்லி நம்மளை எத்தனை வருஷம் இருக்குது அதுக்கு பிறகு கிளம்புக்கு நாள் வந்துடுமா. நான் அல்லாஹ் சொல்றான் உக்மான்ல அல்லாஹுக்கு தான் தெரியும். யாருக்கும் தெரியாது. இரண்டாவது மலை எப்ப யாருக்கும் தெரியாது. அவன் சொன்ன விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறான், விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறான். நான் கேட்கிறேன், உலகத்திலேயே ஆக பெரிய விஞ்ஞானியை கொண்டு கொண்டு நாம் ஒரு கேள்வி கேட்போம். 3 வருஷத்துக்கு பிறகு ஜனவரி மாதம் அந்த மழை பெய்யற காலம் எப்போ சொல்லும், மழை பெய்யுமான் சொல்லுவானா அவனுக்கு தெரியுமா? எந்த விஞ்ஞானிக்கும் சொல்ல சொல்றான மழை பெய்ய. இது அல்லாஹுத்தாலா அந்த மழை பெய்யக்கூடிய அடையாளங்களை வெளிப்படுத்தி வெளியாக்கிட்டான், அப்ப தெரியும். நாம ஒரு பொருளை மறைச்சி வச்சிருக்கேன், யாருக்கும் தெரியாது. இதுதான் மறை. இதை நான் வெளியில நீக்கி வச்சாதான் எல்லாருக்கும் தெரியுத. இந்த மாதிரி இந்த மழைக்குரிய அடையாளங்கள் அல்ல வெளியாக்கிடுவான். சில அடையாளங்கள் இருக்குது, அது விஞ்ஞானிகளுக்கு தான் தெரியும். அந்த கடல்ல வாரு, காத்து அடிக்குது, இப்படிங்குறது இதுகளை வச்சு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி கூட நடக்க மாட்டேங்க பாருங்க. இன்னும் நாளைக்கு பட்டும் 80 வீசம், அப்படி வீசம், இப்படி வீசங்கிறான் பார்த்தா ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது அவனோட பொய்யான விஷயம், அல்லாஹ் சொல்றான் உண்மை. எப்ப மழை பெய்யுங்கிறது யாருக்கும் தெரியாது, அதனுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தினா தெரியும். ஒரு பெண் இருக்கு, யாருக்கும் சொல்ல குழந்தை உண்டாயிண்டு வயிறு பெருசாயிருந்தா சொல்லுவான் குழந்தை உண்டாயி. இந்த விளங்குது, இதுக்கு முந்தைய தெரியுமா ஒருத்தனுக்கு? அப்ப மழை அல்லாவுக்கு தான் தெரியும். 2. 3வது ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் 1 மறுமை, 2வது மழை, 3வது வயிற்றில் என்ன குழந்தை இருக்கிறது தெரியாது யாரு. ஒரு பெண்ணை கொண்டு வரணும், குழந்தை உண்டாயி பாட்டியா, ஒரு ஆக பெரிய டாக்டர் குழந்தை என்ன பிள்ளை சொல்லுங்க சொல்லுவான? சும்மா கையில பார்த்துட்டு ஆம்பளை பிள்ளை பொம்பளை சொல்லுவானா? ஏதா அவங்க சொல்றாங்களே, அது அல்ல அந்த பிள்ளை ஆம்பளை பொம்பளைன்னு ரூஹு ஊறி வழங்கினதுக்கு பிறகு அந்த இது பண்ணி சொல்றான். இதை கருவியை வச்சு ஒரு ஆண்டைக்கு திருமணம் முடிச்சு உடலுறவு கொண்டார், நாளைக்கு ஒரு டாக்டருக்கு சோதிச்சு சொல்லலாம் என்ன புள்ளண்டு ஏதாது. அங்க அடையாளத்தை வெளியாக்கியாது, அது இந்திரியமா இருந்து இரத்த கட்டியாகி பிறகு சதை கட்டியாகி ரூகெல்லாம் வழங்கி போயிரு. அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. அந்த கரியை நம்மகிட்ட கொண்டு சொன்னா நாமளும் பட்டன் அமைச்சுனா காட்டான் உள்ளுக்கு என்ன புள்ளண்டு. இது இல்ல, அதனால தான் குரான் சரியா வழங்கும். இதுல மண் மா அது 2 சொல்லிருக்கு. மண் மா, மா வந்து அகரிணைக்கு பாவிக்கிறது, மண் உயர்தனைக்கு பாவிக்கிறது. அப்ப இது ரூஹு ஊறிய மனிதனாக வரைக்கும் அது மா அகரிணை. ரூஹு ஊதி பிள்ளையா வந்ததுக்கு போலாம் மண் உயர்தினை. இது அகரிணையாக இருக்கும் போது இவன் காட்டணும் என்ன பண்ணணும் ஏலமா எவனுக்கும் உலகத்தில் ஏதா. அதுதான் அல்லாவுடைய இது. இது வந்துகிட்டு புள்ளையாக உண்டா எல்லாம் வந்து ஆம்பளை ரூகெல்லாம் உயிர் வந்தது புறம் கருவியை வச்சு பார்க்குற பெரிய வேலை இல்லை. அப்போ என்ன புள்ள யாருக்கும் தெரியாது. அகரணியாக இருக்கும் போது யாருக்கும் தெரியாது, உயிர்தனைக்கு வந்தது போற அது தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். 4வது ஒரு மனிதன் நாளைக்கு என்ன செய்வான் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ நான் நாளைக்கு என்னோட திட்டம் என்ன யாருக்காவது சொல்லையாது இல்ல. நான் கூட ஒரு திட்டத்தை போட்டிருப்பேன், நான் மாறிடும், யாருக்கும் தெரியாது. 5வது அல்லாஹு தஆலா சொன்னா, எந்த இடத்தில் மனிதன் மரணிப்பான், எப்ப மரணிப்பான் தெரியாது. அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கேன், அதான் நாம பார்க்கிறோம். எவ்வளவு ஏற்பாடுகள் பெரிய ஹா ஹூண்டு செஞ்சு கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கல்யாணத்துக்கு சொல்லி போன ஒரு ஆளு கதிரையில் உட்காந்து மகா தண்ணி கொண்டு விட்டுவான்னு சொல்ல, மகா தண்ணி கொண்டுகிட்டு வந்து பார்க்க வாப்பா மூச்சு நினைச்சு கூட இருப்பார். அவரு பெரிய மாளிகை ஒன்று கட்டி ஒரே ஒரு மகள கட்டி எல்லாம் செஞ்சு நாளைக்கு குடி இன்னைக்கு மூச்சு நடந்த விஷயம் கிட்டத்தில் யாருக்கும் தெரியாது. மனிதன் சிந்திக்கிறானா இல்ல? ஆனா உலகத்தில் பெரும் குளறுபடிகளும் குழப்பம் போட்டி பொறாம வஞ்சகம் இதுகளை நினைச்சா ஒரு மனுஷன் எப்படி திருந்தி நடக்கலாம்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஒரு பிரிவு இருக்கு, அதுல மிகப்பெரிய சிறு
இந்த அஞ்சில யாராவது ஒண்ணு எனக்கு தெரியும் சொன்னா அவன் முச்சிரிக்கு முச்சிரியும் இல்ல. அவன் அதுல எழுதி வச்சுக்காங்க. ஒரு ஆள் வந்தார் ஒரு வீட்டுக்கு, சலான் சொன்னார், அலைக்கும் அஸ்ஸலாம், நான் மூத்தா போக்குறேன், எனக்கு நல்ல சூப்பரவான இடம் ஒண்ணு தாங்கண்டான். அப்ப அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு, அந்த ஆளுக்கு ரூம் போய் மூத்தாங்கண்டாராம். உள்ளுக்கு பூந்துட்டாரு, பூந்த ஆளை காண இல்லை. என்ன போன ஆள் இல்லைன்னு போய் பாப்பண்டு பார்க்க மூத்தான். அப்ப கொண்டு போய் குளிப்பாட்டு எல்லாம் செஞ்சு கஃபனிட்டு கொண்டு அடக்கி, கடைசியில ரொம்ப இறக்கம் அப்படி நடந்து போச்சு, நாம இப்படி நினைச்சோம் இப்படி எல்லாம் போச்சு, கொஞ்சம் கடைசியா முகத்தை பாப்பண்டு புடவையை திறந்து பார்க்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறாராம் உள்ளுக்க. அப்ப கேட்டாரு, நீங்க மூத்து இல்லையா? அவரு கேட்டா, உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய காதலர்கள் மரணிப்பதில்லை என்றார். எழுதி வச்சுதான், அல்லாவுக்கு காதலன் இருக்கிறான், அதுவும் ஆம்புல, அல்லாவுக்கு ஆம்புல காதலன் இருக்கணும் எழுதி வச்சுக்கான. அது போல அடக்கிட்டு வந்துட்டாராம். ஏன் அடக்கணா மௌத்த மையத்தை, இந்த உயிரோட இருக்கிறாரு, ஏன் அடக்கணா? இப்படி வாசிக்கிறாங்க, சுபஹானல்லாஹ், நாற்பது நாள் கொடுக்குறேன். அதுக்கு இப்படியெல்லாம் இருக்கிற வழிகேடுகள் யாருக்கும் தெரியாது. சில அடையாளங்கள் அல்லாஹ் வழிகாட்டினா அந்த கருவிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம், அவ்வளவுதான். அப்படி இல்லாமல் சும்மா யாருக்கும் தெரியாது. அப்போ பாருங்க, நம்முடைய சகோதரர் தாரிக் அவோ நினைச்சு விளைவிக்க மாட்டேன், அங்கே இருந்தா போய் பெரிய மடு அவட ஒரு அங்கே மௌத்தாயிட்டா. அங்கே யாரும் முஸ்லீம்கள் இல்லை, எல்லாம் ஜாகிலியத். அப்போ அவங்க அவங்களோட படிக்க தான் அடக்கிப்பாங்க. அதனால நாம என்ன அன்றைக்கு இப்போ தொழுவிக்கிறேன் சொன்னது ஜனாசா தொழுக. அப்ப இது மார்க்கத்தில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க, வஹி வருவது. எப்படி நஜாஷி மன்னர் மௌத்தாயிட்டார், அவருக்கு தொழுவீங்க. அப்ப சஹாபாவை கூப்பிட்டு சொன்னா, உங்களுடைய சகோதரர் உங்களுடைய பூமி அல்லாத பூமியில் மரணித்து விட்டார், எல்லாரும் வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அந்த நஜாஷி மன்னர் ஒரு கிறிஸ்தவர், யாருக்கும் தெரியாம இஸ்லாத்தை ஏற்று மறைமுகமா இருந்தார். சொன்னா கொண்டு விடுவாங்களே. அந்த ஹிருக்கல் மன்னன் அப்படித்தான் பயந்தான், அவர் இருந்தது அவர் இஸ்லாத்தை ஏற்க இல்லை. இந்த மாதிரி இவர் என்னமோ செஞ்சு விடுவாங்கன்னு பயந்து இஸ்லாத்தை ஏற்று ரகசியமா இருந்தார். கமிஷன் தொழுவிட்டாங்க, இதுதான் ஆதாரம். ஆனா ஜாகிலியத்தில் அப்படி இல்லை, பல்ல கடத்தில் தொழுவிப்பாங்க. இந்த ஃபஹது மன்னர், காலிது மன்னர், இவருக்கெல்லாம் முழு உலகத்திலையும் எத்தனை இடங்களை தொழுவிச்சாங்க. அது என் ஒண்ணுக்கம் இல்லை, இவங்கட நம்பிக்கை. அவங்க வஹாபிகள், வஹாபிகள், அவங்க முஸ்லீம் இல்ல. வஹாபிகள் தௌஹீத், தௌஹீது முஸ்லீம் இல்ல. சுன்னத் ஜமாத்துல பார்வையில் அப்துல் வஹாபிட தம்பியே சுலைமான் ஒரு ஆள் துருக்கிலே இருந்து ஃபத்வா வெளியிட்டார், காக்காலாம் காபிர், சவுதி எல்லாம் காபிர், அவங்களோட கொள்கை அதுதான். அந்த தொழுவிக்கிறாங்க என்னன்னா, காசு பள்ளி கட்டு கொடுத்துக்கியா, அது இருக்கு இருக்கா தொழுவிக்கு, வேற வேற ஒண்ணுக்கம் இல்ல. அது எத்தனை தொழுகன்னு பாருங்க, பச்சை பிதாத்துகளை செய்யறாங்க. ஒரு முஸ்லீமுக்கு தொழுவிக்க இல்லை, அவர் ஜாகிலியத்துக்கு மத்தியில் இருக்கிறார் என்று சொன்னா முஸ்லீம்கள் ஒரு இடத்துல தொழுவிக்கலாம், அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருக்கு இந்த தொழுவிக்கலாம், அவ்வளவுதான், எல்லா இடத்திலும் தொழுவிக்க இல்லை. இது மதுஹபுல சண்டை. காஃபியில பல இடத்துல தொழுவி, ஹனஃபில ஒரு இடத்துல ஒரு நாம சொல்றோமா, ஒண்ணுதான். அதுலயும் ஒரு ஒத்த கருத்து கிடையாது அவங்களுக்கு மத்தியில். அப்படிதான் நடந்த சம்பவம். அவரோட பேரு தாரிக். எல்லாரும் துவா செய்யுங்க, அல்ல அவளுக்கு ஜன்னத்தில் பெருதசு கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், தங்கமான நல்ல மனுஷன், குர்ஆன் ஹதீஸ் அப்படியே பின்பற்றினா நமக்கு தெரிய எந்த ஒரு பிள்ளையும் அவள் இல்லை. இந்த மாதிரி தான் ஒரு முஸ்லீம் நாம வாழ்ந்து மூத்த ஆகணும்.